ಗೌರವ ಶ್ರೀಧರನ್,
ಗೌರವ ತಲೆಮೆದಾಂಗಂ ಉರುಪ್ಪಿನರವರ್ಗಳೇ, ಗೌರವ ಕೋಡೀಶ್ವರನ್ ಪಾರಾಳುಮಂಡ ಉರುಪ್ಪಿನರವರ್ಗಳಾಲ್ ಕೊಂಡುವರಪ್ಪಟ್ಟ ಪ್ರೇರಣೆಯೈ ನಾನ್ வழிமொழிந்து போருக்கு பின்னான மீளெழுச்சி பெற வேண்டிய தமிழ் மக்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள், 30 வருட யுத்தம் என்பது ஒரு மரபு சார்ந்த தொழில்நுட்ப கடத்தலை அளித்த நிலையில் அந்த தமிழ் சமூகம் இப்பொழுது பொருளாதார தடை, கல்வி அளிப்பு, குடும்ப உறுப்பினர் இழப்பு, சொத்தழிவு, இந்த இனத்தை கட்டடங்களுக்கும் வீதிகளுக்கும் வேலைகளுக்கும் கையேந்தும் சமூகமாக மாற்றியமைத்திருக்கிறது. இந்த 30 வருட கால யுத்தத்துக்கு பிற்பாடு தங்களுடைய ஒரு மரபு ரீதியான வாழ்க்கை முறையில் இருந்த பரம்பரை தொழில்நுட்ப கடத்தல்களை இழந்த நிலையில் அவர்களால் வேறு வேலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்கள் அவர்களுக்கு உருவாக்கப்படவில்லை. இந்த நிலையிலே இன்று வடக்கிலும் கிழக்கிலும் நாட்டின் வேனிய சில பகுதிகளிலும் கூட படித்த பட்டதாரிகள் தங்களுடைய வேலைவாய்ப்புக்காக இந்த நாட்டிலே போராட்டம் நடத்துகிறார்கள். உலகத்திலே எந்த நாட்டில் இவ்வாறு பட்டதாரிகள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று விரல் விட்டு எண்ணினால் அதிலே முதலாவது இடத்தை இலங்கை பிடித்து கொள்கிறது. அவ்வாறு படித்த பட்டதாரிகள் தெருவிலே இறங்கியிருந்து 4 வருடங்கள் கல்வி கற்ற ஒரு பட்டதாரி தன்னுடைய 3-4 ஆண்டுகள் வேலை கிடைக்காத நிலையில் தனக்கு ஒரு அரச வேலைக்காக தெருவிலே இறங்கி போராடுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை உலக வரைபடத்திலே இலங்கையில்தான் இருக்கிறது என்கிற அந்த துன்பகரமான செய்தியை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக இதிலே போராடுகின்ற மாணவர்களில் கூட நான் பல பேரோடு பேசுகிற பொழுது பார்த்தேன், அவர்களில் அநேக மாணவர்கள் நுண்கலைத்துறையை அல்லது கலைத்துறையை தெரிவு செய்த மாணவர்களாக இருக்கிறார்கள். நடனம், சங்கீதம் மற்றும் வீணை, மிருதங்கம் போன்ற பாடத்துறைகள், சித்திரம் போன்ற பாடத்துறைகளில் பட்டங்களை பெற்ற மாணவர்கள். இதனை விட முகாமைத்துவம் மற்றும் வணிகத்துறைகளிலே பாடம் பெற்ற மாணவர்கள் இவர்கள் அதிக மாணவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுகிற பொழுது அல்லது ஏனைய நியமனங்கள் வழங்கப்படுகிற பொழுது சைக்காலஜி, சோசியோலஜி, பிளானிங் போன்ற துறைகளை தெரிவு செய்து படித்த மாணவர்கள் நீங்கள் என்னத்துக்கு படித்திருக்கிறீர்கள் என்று அரசாங்கம் திரும்பி அவர்களை கேட்கிறது. அவ்வாறானால் அவர்களை உற்பத்தி செய்த பல்கலைக்கழகம் என்ன அடிப்படையில் அவர்களை உற்பத்தி செய்தது? ஆகவே இலங்கையினுடைய கல்விக் கொள்கை பிழையானதா? இலங்கையில் என்ன அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன? வெறுமனே பட்டுப்போன பட்டதாரிகளை உற்பத்தி செய்து வெளியிலே துரத்தி விடுவது மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுடைய கொள்கையாக இருக்கிறதா? இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள், 16க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் தாங்கள் வருடாந்தம் உற்பத்தி செய்கின்ற இந்த நாட்டினுடைய முதுகெலும்பான பட்டதாரிகளை தெருவிலே போராட்டம் நடத்துவதற்குத்தான் 4 வருடங்கள் பட்டம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்களா என்ற கேள்வி இன்று பலரிடம் இருக்கிறது. அவை நாடும் படித்துவிட்டு வெளியிலே வந்தவர்களுக்கு ஒரு சரியான வரன்முறையை வைத்திருக்க தயாரில்லை. பல்கலைக்கழகங்களும் படித்தவர்களை அவர்கள் சுயமாக நிற்கக்கூடிய தத்துவமுடையவர்களாக வளர்ப்பதற்கு தயாரில்லை. ஆக கொழும்பை தவிர வேறு எந்த ஒரு மாவட்டத்திலும் படித்த ஒரு பல்கலைக்கழக மாணவன், 23 அல்லது 24 வயதுகளை பூர்த்தி செய்த மாணவன், அகில இலங்கை ரீதியாக நடத்தப்படுகின்ற இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைக்காகவோ அல்லது இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சைக்காகவோ அல்லது இலங்கை திட்டமிடல் சேவை பரீட்சைக்காகவோ அல்லது இலங்கை கணக்கியலாளர் சேவை பரீட்சைக்காகவோ அவன் படிப்பதற்கு தயாரில்லாத நிலையில் காணப்படுகிறான். காரணம், அவனுக்கான பயிற்சிகள், அதற்கான வகுப்புகள் இலங்கையிலே வழங்கப்படுவதில்லை. ஆனால் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தால் இந்தியாவுடைய ஐஏஎஸ் அந்த பரீட்சைக்காக மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த தயார் நிலைகள் இல்லாததால் வெறுமனே பட்டங்களோடு தங்களுடைய வயதுகளை கடந்து 30, 35, 36, 40, 45 வயசு வரையும் மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளாகவே உலா வருகிற ஒரு சூழல் இந்த நாட்டில் ஒரு அவலநிலையாக காணப்படுகின்றது. இது மிக முக்கியமானது. இதனை விட உயிரியல், பௌதிகவியல், இரசாயனவியல், கணிதம், தொழில்நுட்ப விஞ்ஞானம், ஆங்கிலம் இந்த பாடத்துறைகளுக்கு நாடுபூராக பற்றாக்குறை காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த பாடசாலைகளில் இருக்கின்ற பாடசாலைகளில் இந்த கணித விஞ்ஞானத்துறை சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் இல்லை. பல்கலைக்கழகத்தால் வெளியேறுகின்ற மாணவர்கள் இல்லை. நான் இங்கே குறிப்பிட்ட இந்த நுண்கலை கலைப்பீடத்தை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் கூட மிக வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற கிராமப்புறங்களிலே இருந்து வருகின்ற மாணவர்கள்தான் இவ்வாறான துறைகளை தெரிவு செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படையிலேயே அவர்கள் தரம் 3 படிக்கிற பொழுது, 5 படிக்கிற பொழுது, 8க்கு வருகிற பொழுது, ஓயலுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு ஆங்கில கல்வி போதிக்கப்படுவதில்லை, சரியான விஞ்ஞான பாடம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை, சரியான கணித பாடம் கிடைப்பதில்லை. எவ்வாறு அவர்கள் கணித விஞ்ஞான துறையை அவர்களால் தெரிவு செய்ய முடியும்? ஆங்கில மொழியில் அவர்களால் எவ்வாறு பேச முடியும்? ஆகவே அடிப்படையில் இந்த கலைப்பீட முகாமைத்துவ வணிக பீடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மிக வறுமையோடு வாழுகின்ற மாணவர்கள். இவர்களின் மீது அரசாங்கமும் சவாரி செய்தால் இவருடைய எதிர்காலம் எவ்வாறு அமைது
குறிப்பிடுகிறேன்.
முக்கியமாக யாழ்ப்பாணத்தினுடைய தீவு பகுதிகள் அனலதீவு, நைனாதீவு, நெடுந்தீவு போன்ற பல தீவுகள் நடுக்கடல்களிலே காணப்படுகின்றன. இங்கே கௌரவ உறுப்பினர் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார் தீவுகளை. இந்த தீவுகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. அனலதீவிலே காணப்படுகின்ற வடலூர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை, அங்கே 86 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு அதிபரும் ஒரு சங்கீத பாட ஆசிரியரும் மட்டும்தான் இருக்கிறார். அந்த சங்கீத பாட ஆசிரியர் 3 நாட்கள் நைனாதீவு அனல்தீவு மகாவித்தியாலயத்துக்கு செல்ல வேண்டும். 2 நாட்கள் தான் அவர் இந்த வடலூர் பாடசாலையில் இருக்க முடியும். 2 நாட்கள் இருக்கின்ற ஒரு சங்கீத ஆசிரியரோடு ஒரு அதிபர் 86 பள்ளி பிள்ளைகளோடு இந்த வடலூர் அரசின் தமிழ்கலவன் பாடசாலையை நடத்துகின்றார் என்றால் எவ்வளவு ஆசிரியர் பற்றாக்குறை இந்த இடங்களிலே காணப்படுகின்றது. இதனை விட கொழும்பு, கண்டி, ஏனைய மலையக மாவட்டங்களில், இதனை விட பல்வேறு மாவட்டங்களில் எத்தனை தமிழ் திணைக்களங்கள் இருக்கின்றன. தமிழ் உத்தியோகத்தர்கள் தேவைப்படுகின்ற இடங்கள் காணப்படுகின்றன. ஏன் இந்த இடங்களுக்கு பட்டதாரிகள் நியமிக்கப்படக்கூடாது? அதனை விட இங்கே காணப்படுகின்ற கொழும்பினுடைய கலாச்சார திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம், கடவுச்சீட்டு திணைக்களம், இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்றால் தமிழிலே பேசுவதற்கு யாரும் இல்லை. இந்த பட்டதாரிகளில் பல பேரை அந்த இடங்களுக்கு நியமனம் செய்ய முடியும். இவ்வாறு பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கக்கூடிய பல இடங்கள் காணப்படுகின்றன இந்த நாட்டிலே. ஒரு நிமிஷம், இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கின்றன. அவ்வாறான இந்த தமிழ் பட்டதாரிகளையும் இந்த இடங்களிலே செய்வதற்கான ஏன் காரியங்கள் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்படுவதில்லை? அண்மையில் கூட கிளிநொச்சியிலே நிலமிக வர என்கிற ஒரு ஜனாதிபதியினுடைய நடமாடும் சேவை திட்டம் ஒன்று வஜிர அபேவர்தன கௌரவ அமைச்சர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நிலமிக வர என்பதனுடைய தமிழ் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கே அவர் குறிப்பிட்டது போல எல்லாமே சிங்களத்தில் தான் இருக்கிறது. அந்த சொல்லுக்கான உதாரணமாக வாழ்வின் அழிச்சி திவினகும என்பதை வாழ்வின் அழிச்சி என்று சொல்கிறோம். அதுபோல இந்த நிலமிக வர என்பதற்கான ஒரு தமிழை கூட அறிந்து கொள்ள முடியாத தமிழர்களாக அதற்கு பின்னாலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். ஆகவே பட்டதாரிகள் இதனை விட பட்டதாரிகள் பல வடக்கு கிழக்கில் இருக்கிற வைத்தியசாலைகளில் தாதியர்கள் இல்லை. இந்த பட்டதாரிகளை கூட தாதியர்களுக்கேற்ற வகையில் பயிற்சி கொடுத்தால் அவர்கள் அதனை நிறைவு செய்ய முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன்.
முடிவுக்கு நன்றி. ஆனரபிள் மினிஸ்டர் ரஞ்சித் மத்தும பண்டார்.
உலாசனே சிட்டின கருமந்திரி துமணி, பார்லிமெண்ட் மந்திரி கரு கவீந்திரன் கோடீஸ்வரன் மதித்துமா, உத்துரேத் நகனஹிராத்தின் உபாத்தாரின்கே பிரஷ்ன சம்பந்தவத் ஏஐகே ரகி ராக்ஷா பிரஷ்னேட்ட விசந்து மாத்தின் அவசிய பில்ருத்துராக்கேன்ன யோஜனாவாக கிதிரி பத்திலாய் அப்படி தானோ அப்போ ரஜே பீட்ட வந்தி உத்துரேத் நகனஹிராத் ஜனதா விஷால வசியங்க அப்படி உதவுக்கிறார். ඒ යුද්ධයෙන් හෙම්බත් වුණේ ජනතාවට යම් ප්‍රතිඋපකාරයක් කිරීම, සේවයක් කිරීම අපේ යුතුකමක් වෙනවා. පහුගිය වකවානුවේ රාජ්‍ය සේවයට බඳවා ගැනීමේදී අපි ඒ උතුරට නැගෙනහිරට ඒ අඩුපාඩුවට අපි උත්තර සපයලා තියෙනවා. මම උපාධිධාරීන් අවසාන වරට බදා 2012 නෙවෙයි අපි 2015 වර්ෂෙත් උපාධිධාරීන් බඳවාගෙන තියෙනවා. ඊට අමතරව පළාත් සභා මට්ටමේ උතුරේත් නැගෙනහිරත් දකුණේත් බස්නාහිරෙත් ඌවේත් මේ පළාත් සභාවට අපි වරින් වර අපි අනුමැතිය දීලා තියෙනවා. ඒ පළාත් සභාවල තියෙන ගුරු පුරප්පාඩු වලට, අනිකුත් පුරප්පාඩු වලට උපාධාරින් බඳවා ගන්න. 2012 වසරේ ප්‍රාදේශීය වැඩසටහන් කළමනාකරණ සඳහා ව්‍යාපෘති යටතේ උපාධාරින් 51,000ක් අපි බඳවාගෙන තියෙනවා. මේ අය උපාධාරි අභ්‍යාසලාභීන් විදියට බඳවාගෙන වසරක පුහුණු කාලය ඉවර කරයන් පස්සේ 42,643 අපි ස්ථීර සංවර්ධන නිලධාරී සේවාවට බඳවාගෙන තියෙනවා. මේ අතරින් මං හිතන්නේ නිලධාරීන්ගෙන් 6,500ක් උතුරු නැගෙනහිර පළාත්වල රැකියා විරහිත උපාධාරින් විදිහ තමයි 2012 බඳවාගෙන තියෙන්නේ. ඒ වගේම 2014 සිව් අවුරුදු උසස් ජාතික ගණකාධිකාරී වාණිජවේදී කළමනාකාර ඩිප්ලෝමාධාරින් විදිහට NDHA උපාධාරින් ලෙස අපි 800ක් බඳවාගෙන තියෙනවා. උතුරු නැගෙනහිරෙන් 558ක් බඳවාගෙන තියෙනවා. ඊට අමතරව 2004 5 6 7 වෙනින් අපි උපාධිධාරීන් බඳවාගෙන තියෙනවා. ඊට අමතරව 2015 දී 2016 පළවෙනි මාසේ 13 වෙනිදා ඉඳලා උපාධිධාරීන් 2600ක් බඳවාගෙන තියෙනවා. මේ 2600ෙන් අපි උතුරු නැගෙනහිර යුපප් තියෙන පුරප්පාඩු අනුව බඳවාගෙන තියෙනවා. ඒ වගේම උතුරු නැගෙනහිර පළාත් සභාවට අපි අනුමැතිය දීලා තියෙනවා පහුගිය වකවානුවේ උපාධිධාරීන් 263ක් බඳවා ගන්න. ඉතින් මෙතුමා යෝජනා කීපයක් අපිට ඉදිරිපත් කළා තිබුණා. මම හිතන්නේ එතුමා දන්නලා තිබ්බ 13000ක් උතුරු නැගෙනහිර රැකියා විරහිත උපාධිධාරීන් ඉන්නවා කියලා. මම හිතන්නේ මන්ත්‍රීතුමා ඒකේ පොඩි වෙනසක් කරගන්න වෙයි. මම හිතන්නේ ඊට අඩු ප්‍රමාණයක් උතුරු නැගෙනහිර මට තියෙන සංඛ්‍යා ලේඛන අනුව තියෙන්නේ. මම නැවත අනුව ඒ සම්බන්ධව පරීක්ෂා කරලා බලමු. ඒ වගේම එතුමා අපේ ඉල්ලා සිටිනවා කළමනාකරණ සහකාර සේවයේ මඳවා ගැනීමදී කළමනාකරණ සහකාර තුන්වෙනි පන්තියේ මඳවා ගැනීමේදී උපාධිධාරීන්ට ඒ අවස්ථාව දෙන්න කියලා. අපි පහුගියදා 3500ක් බඳවා ගත්තා. මම දැන් මේ අවස්ථාව අපි දෙන්න ඕන උපාධිධාරීන්ටත් උසස් පෙළ සමතුන්ටත් දෙගොල්ලන්ට. හැබැයි එතනදී අපි දැක්කා ඒ 3500ෙන් 155ක් හිටියේ උපාධිධාරීන් තමයි කළමනාකරණ සහකාර විභාගයෙන් පාස් වෙලා තිබ්බේ. මම ඒකම කියන්න උතුරු නැගෙනහිරට අපි පහුගිය දවස්වල තිබ්බා ශ්‍රී ලංකා පරිපාලන සේවයට මඳවා ගැනීමේ විභාගය. උතුරු නැගෙනහිරෙන් තමයි වැඩිම ප්‍රතිශතයක් බඳලා හිටියේ. අපි 131 දෙනෙක් බඳවා ගත්තා. 36 දෙනෙක් බඳවාගෙන හිටියේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල. මම සන්තෝෂ වෙනවා තරඟ විභාගයෙන් අපි එක් කරේ උතුරු නැගෙනහිර තියෙන පුරප්පාඩු වලට දැන් පුහුණු කරනවා අපි ඒගොල්ලෝ. උතුරු නැගෙනහිරට ඒගොල්ලෝ අපි යවනවා හිට අනිද්දායි තායික්මනි. ඒ වගේම අපි දැන්ටමත් ගැසට් නිවේදනයක් දාලා තියෙනවා කළමනාකරණ සහකාර සේවයට 3800ක් බඳවා ගන්න. ඒකෙත් උතුරු නැගෙනහිර තියෙන සියලු පුරප්පාඩු පුරවන්න අපි කටයුතු කරනවා. ඒකම අපේ බිමල් රත්නායක මන්ත්‍රීතුමා කිව්වා සමෘද්ධිනිලධාරීන් ගැන. අපි දැනටමත් අපේ කැබිනට් අනුකාරක සභාව අපි දැන් දීලා තියෙනවා අනුමැතිය උතුරු නැගෙනහිරට ප්‍රමුඛත්වයේ දීලා තියෙනවා. අපේ රජයේ සමෘද්ධිනිලධාරීන් බඳවා ගන්න අපි අනුමැතිය දීලා තියෙනවා. ඒක මෙතුමන්ලා කිව්වා 38000ක් පුරප්පාඩු තියෙනවා කියලා. රජයේ සේවයේ විවිධ ශේෂ්ත්‍රවල පුරප්පාඩු තියෙනවා. නමුත් සියල්ලට මේක උපාධිධාරීන්ට ඇතුළේ එන්න බෑ. හෙදියන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. තාක්ෂණ නිලධාරීන් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. අපේ ඉංජිනේරුවන් ඒ වගේම විශේෂ රැකියාවලට විශාල පුරප්පාඩු සංඛ්‍යාවක් තියෙනවා. ද අපිට තියෙන ප්‍රශ්නේ ඒවට අවශ්‍ය සුදුසුකම් තියනයි නැතිකම. දැන්ටමත් අපේ ඉංජිනේරු සේවාවේ ශ්‍රී ලංකා තනතුරු 1600ෙන් තවමත් පුරප්පාඩු 400ක් තියෙනවා. මේ විදිහට අපි මේ 38000 අපි පුළුවන් තරම් උත්සාහ කරනවා උපාධිධාරීන්ට සරිලන දේවල් වලට කොහොමද උපාධිධාරීන් බඳව ගන්න. ඒක ඔබතුමාලා කතා කරා විශේෂ ආබාධ සහිත පුජ්‍යලීන්ට රජයේ සේවයට බඳවා ගැනීමේදී අපි 103ක් හැම වෙලාවම වින් කරනවා විශේෂ ආබාධ සඳහා පුජ්‍යලීන්ට. ඒක මම හිතන්නේ පහුගිය අපි බඳවා ගැනීමවලදී ඒ 103 ප්‍රතිශතය දීලා තියෙනවා. ඒක තමුන්නාන්සේ කියලා දෙන කෝටා ක්‍රමයට පත්වීම. මම හිතන්නේ අපි තාම අපේ රජයේ එම කෝටා ක්‍රමයකට පත්වීම ලැබලා දෙන්නේ නැති විදිහ තමුන්නාන්සේ මම ප්‍රකාශ කරනවා. මම හිතන්නේ අපේ මන්ත්‍රීවරුත් අපිට දොස් කියනවා. එහෙම කෝටා ක්‍රමයකට රැකියා දෙන්නේ නැහැ අපි. ගුරුපත් වීම ගැන කිව්වා. අපි දැන් දණ්ඩමත් රජය අඳුනගෙන තියෙනවා. පහුගිය කාලේ බඳවාගත්ත ගුරුවරුන්ගේ 28000ක 40000 අතිරික්තයක් තියෙනවා. 28000 කිගයි. ඒ කියන්නේ බඳවාගෙන තියෙන්නේ ඒ තියෙන පුරප්පාඩු අනුව නෙමෙයි. බඳවාගෙන තියෙන්නේ ඒ තියෙන සමහර තාක්ෂණ විෂයන්ට විද්‍යාවට ගණිතයට ඉංග්‍රීසි වලට ගුරුවරු බඳවාගන්නේ නැහැ. වෙනත් ගුරුවරු තමයි බඳවාගෙන තියෙන්නේ. අපේ රජයේ දැන් කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුවක් කරන් තියෙනවා. ඒ තාක්ෂණික විෂයන්ට ඉංග්‍රීසි, ගණිතය, විද්‍යාව, ඒ වගේම අනෙකුත් ශාරීරික අධ්‍යාපන වගේ විෂයන්ට කලා අනිකුත් සංගීත වගේ විෂයන්ට ඒ ප්‍රදේශවලින් බඳවා ගන්න අවශ්‍ය කටයුතු අපි ඉදිරියේදී කරනවා. උතුරු නැගෙනහිරට අවශ්‍ය ගුරුවරු උතුරු නැගෙනහිරවලින් බඳවා ගන්න. දූපත්වලට අවශ්‍ය ගුරුවරු එතන හෝ ඊට කිට්ටුවෙන් බඳවා ගන්න දැනටමත් රජය ප්‍රතිපත්තියක් වශයෙන් තීන්දු කළා. ඉදිරියේදී බඳවා ගන්න අපි කටයුතු කරනවා. ඒ වගේම අපිට අවශ්‍ය වෙනවා ඒ ඔක්කම මෙතුමා මට විමල් රත්නායක මන්ත්‍රීතුමා මට කිව්වා 219 වෙනි අපේ 219 ආකෘති පත්‍රය සිංහලෙන් සහ ඉංග්‍රීසියෙන් තියෙන්න කියලා. මම හිතනවා මම වහාම මේ සම්බන්ධව
ගරු එමත්තුමා තව විනාඩි දෙක කාලයක්
තියෙනවා. සිංහල ඉංග්‍රීසි ද්‍රවිඩ භාෂා තුනෙන්ම තමයි අපි අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා තියෙන්නේ. ඒ වගේම මම හිතනවා මේ විදිහට ගියොත් අපිට පුළුවන් ඉස්සරහට අපි කෝක නමුත් බලාපොරොත්තු වෙනවා උපාධාරීන් සඳහා දැන් රජයේ සාකච්ඡා කරගෙන යනවා මේ උපාධාරී රැකී ආරක්ෂා ප්‍රශ්නෙට ගහ උත්තරයක් දෙන්න. නමුත් අපිට ඒකම කල්පනා කරන්න වෙනවා. අපේ රටේ අධ්‍යාපන ක්‍රමේ රැකියා වෙනදපොළට ජාත්‍යන්තර රැකියා වෙනදපොළට පුරප්පාඩු තියෙන තැන්වලට කොහොමද මේ උපාධාරීන් අපි නිෂ්පාදනය කරන්න කියලා. ඒ අවශ්‍ය අධ්‍යාපන ක්‍රමේ වෙනසක් පහුගිය කාලේ ඇති නොවුන නිසා තමයි අද මේ ප්‍රශ්නවලට අපිට මුහුණ දෙන්නේ. මේ උපාධාරීන්ට මේ ප්‍රශ්නේ විසඳුම දෙද්දී අපිට දීර්ඝ කාලිනව කටයුතු කරන්න වෙනවා. කොහොමද අපි මේ රැකියා වෙළඳපොළට හරියන රැකියාවලට උපාධාරීන් බිහි කරන්න කියලා අපි දැන් ඒක නිසා තමයි අද අපි අධ්‍යාපනයේ විශාල මුදලක් වෙන් කළා. අධ්‍යාපනයේ තාක්ෂණ විෂයන් සඳහා විශාල මුදලක් වෙන් කළා. ඒ සඳහා අවශ්‍ය ගුරුවරු පන්ති කාමර ඊට අවශ්‍ය සියලු දේ අපි කරන්න යන්නේ මේ ක්‍රමය නිසා. ඒ වගේම මම තමුන්නාසයට කියන අදුදෙත් මම කතා කරා. මේ වගේ උතුරු නැගෙනහිර ඕක විතරක් නෙමෙයි. අද මම විශ්‍රාම වැටුප් අධ්‍යක්ෂකවරයා ගෙනල්ලා කතා කරා. උතුරු නැගෙනහිර ඉන්නවා විශ්‍රාම වැටුප් ලැබන උදවිය ඒ අයගේ ලිපිගනුව නැතිවීම නිසා මම හිතන්නේ යම් දීමනාවක් දෙන්නේ. මං ලැබ ඉදිරි මාස ගාන ඇතුළත මම අපේ අයට නියෝග කරා. උතුරු නැගෙනහිර ඒ දිස්ත්‍රික් වලට ගිහිල්ලා එයාගේ විශ්‍රාම වැටුප් සම්බන්ධව තොරතුරු රැස් කළා. වහාම ඒ විශ්‍රාම වැටුප් නියමානුකූල කළා. ඒ නියමිත විශ්‍රාම වැටුප් ලබා දෙන කටයුතු කරන්න කියලා. මම මන්ත්‍රීතුමාල මේකට අවස්ථාවක්
කරගෙන ගරු එමත්තුමා අවසන් කරන්න.
ඒක මම අවස්ථාවක් කරගෙන කරුණාකරලා ඒ තොරතුරු ලබලා දෙන්න කටයුතු කරන්න කියලා. ඒකම
ගරු එමත්තුමා අවසන් කරන්න.
මේ මේ උපාධාරී ප්‍රශ්න සම්බන්ධව අපි විශේෂ අවධානය යොමු කළා. ඒ අය සම්බන්ධව රජයේ යම් තීරණයක් තීන්දුවක් ගන්න අවශ්‍ය කටයුතු කරන විදිය මම ඔබතුමාට ප්‍රකාශ කරනවා.
ගරු කොඩිසරන්
அமைச்சர் அவர்களே, இப்போது தற்போது உண்ணாவிரதம் இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருப்பதா அல்லது அவர்களுக்குரிய அந்த செய்தி என்ன செய்தியை நீங்கள் கொடுக்க
விரும்புகிறீர்கள்? கருணாக்கல்லா அப்படி ரஜய ரக்ஷா சம்பந்து யம் கட்டியத்து கிரிமன் சாகச்சா கிரகணியானோ අපි ඉදිරියේදී පියවරක් ගන්නකම් ඒ අයගේ කාණ්ඩායමක් අපිට මුණ ගැහෙන්නේ වන්න නියෝජිත පිරිසක් සාකච්ඡා කරන්න අපි ඉල්ලා සිටිනවා. උපවාසය මත උපවාස කරා කියලා අපි රැකියා ලබා දීම සම්බන්ධව උත්තරයක් නේ උපවාස කිරීම. නමුත් අපි ඒකට ක්‍රමයක් හදනකම් අපිත් එක සාකච්ඡා කරලා යම් තීන්දුවකට එන්න කියලා මම යෝජනා
කරනවා. බොහොම ස්තුතියි. පාර්ලිමේන්තුව අලි එට පෙරවරු පසුව පෙරවරු දායතියට රැස්වේ.